நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சுவாமிநாதன். எதிர்வரும் 2022 கத்தார் நாட்டில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடைபெறாது என்று சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபீஃபாவின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார்.
Franchement, je pense que ça se jouera entre le 15 novembre et le 15 janvier au plus tard. Si vous jouez entre le 15 novembre
உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் பாரம்பரியமாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களிலேயே நடைபெறும். கத்தாரில் 2022 நடைபெறவுள்ள அந்த உலகக்கோப்பை போட்டிகள் நவம்பர் மாதம் மத்தியில் ஆரம்பித்து ஜனவரி மாதம் மத்திய பகுதி வரை நடைபெறும் என்று ஃபீஃபாவின் பொதுச் செயலாளர் ஜெரோம் வெலே கூறியுள்ளார். கத்தார் நாட்டில் நிலவும் காலநிலை காரணமாகவே இந்த முடிவு வந்துள்ளது.
அல் கைதாவுடன் தொடர்புடைய குழுவால் கைப்பற்றப்பட்ட ஃபலூஜாவிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வரும் நிலையில் அன்பார் மாகாண மனிதநேய நிலைமைகள் குறித்து ஈராக்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மூத்த அதிகாரி எச்சரித்திருக்கின்றார். உணவு, மருந்து மற்றும் குடிநீர் கையிருப்பு முடிந்து வரும் நிலையில் ஃபலூஜாவிலிருந்து 5000 அதிகமான மக்கள் வெளியேறி இருப்பதாக ஈராக்குக்கான ஐநா தூதுவர் கூறியிருக்கின்றார். ஈராக்கின் செஞ்சிலுவை சங்கமோ மிகவும் அதிகமாக, அதாவது 13,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக கூறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியாவின் அலப்போ நகரில் ஈராக்கிய இஸ்லாமிய தேசம் மற்றும் லெவன்ட் அல்லது இசிசிஸ் ஆகிய ஜிஹாதி அமைப்புகளுக்கு எதிரான போராட்டத்தில் இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்கள் மேலும் ஒரு வெற்றியை பெற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த நகரில் இசிஸ் அமைப்பின் தலைமையகம் என்று கருதப்பட்ட குழந்தைகள் மருத்துவமனை ஒன்றின் கட்டுப்பாட்டை மீண்டும் கிளர்ச்சி போராளிகள் கைப்பற்றியுள்ளதாக பிரிட்டனை தலைமையகமாக கொண்டும் இயங்கும் ஒரு கண்காணிப்பு குழு கூறுகின்றது.
எகிப்தில் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இஸ்லாமியவாத அதிபர் முகமது மோர்சிக்கு எதிரான வழக்கு விசாரணையை அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று பிப்ரவரி முதல் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக மோர்சியை ஹெலிகாப்டர் மூலம் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர முடியாத நிலை இருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டார். இந்த வழக்கில் குற்றத்தை எதிர்நோக்கும் மற்றொரு நபர் இந்த நீதிமன்ற நடைமுறை சட்ட விரோதமானது என்றும் இதில் மோர்சி பங்கேற்க மாட்டார் என்றும் கூறினார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இந்தியாவின் டெல்லி மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துள்ள சாமானிய மக்கள் கட்சி எனப்படும் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய அலுவலகத்தின் மீது சில செயற்பாட்டாளர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதை மையமாக வைத்து கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் அந்த கட்சி டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியது. பெரிய அளவில் அறியப்படாத இந்து தேசியவாத குழுவைச் சேர்ந்த பலர் அந்த கட்சியின் அலுவலகத்தில் மீது கற்களை வீசியும் மூங்கில் தடிகளை கொண்டும் தாக்குதல் நடத்தினார்கள். அண்மையில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் ஒருவர் காஷ்மீர் தொடர்பாக தெரிவித்த கருத்தை விமர்சித்தே இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியுள்ளார்கள்.
அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்திய துணை தூதராக பணியாற்றி வந்த தேவயானி குபர்கடே கைது செய்யப்பட்டது தொடர்பாக எழுந்த சர்ச்சையை அடுத்து அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் ராஜ்ய பதிலடி நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் நடத்தப்பட்டு வரும் வர்த்தக ரீதியிலான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று இந்திய ஊடகச் செய்திகள் கூறுகின்றன. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் இருக்கும் இந்த அமெரிக்க தூதரகத்தில் எங்கும் உணவகம், நீச்சல் குளம், டென்னிஸ் மைதானம் ஆகியவை கொண்ட கிளப் ஒன்றை மூடுமாறு இந்தியா உத்தரவிட்டிருக்கிறது. அமெரிக்க தூதரகத்தின் வாகனங்கள் அனைத்தும் இனி உள்நாட்டு போக்குவரத்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். அமெரிக்க தூதரகம் இதுபற்றி கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
நைஜீரியாவின் வடபகுதி நகரான கானோவில் ஒரு பள்ளிவாசலில் துப்பாக்கிதாரிகள் அதிரடியாக புகுந்து நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு கானோ மாகாண ஆளுநரின் சொந்த கிராமத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 12 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
ஜப்பானில் பூச்சிக்கொல்லி கலப்பால் பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் உறைய வைக்கப்பட்ட உணவை உட்கொண்ட 100,000+ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்றுவலி போன்றவற்றால் சுமார் 500 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஜப்பானிய சுகாதார அமைச்சு கூறுகிறது. ஜப்பானிய ஊடகங்களோ மொத்தம் 900 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றன. விவசாயிகள் பயன்படுத்தும் மலதியான் என்ற பொருள் தனது தயாரிப்புகளில் அதிகம் இருப்பது தெரியவந்தவுடன் டோக்கியோவில் இருக்கும் ஒரு நிறுவனம் பிசா உள்ளிட்ட தனது தயாரிப்புகளை சந்தையிலிருந்து விலக்கிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.